الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يقتل مؤمنا متعمدا فجزاؤه جهنم خالدا فيها وغضب الله عليه ولعنه وأعد له عذابا عظيما صدق الله مولانا العظيم قرآن கோடி படைப்புகளை படைத்து அவற்றையெல்லாம் மிகவும் நுணுக்கமாக திட்டமிட்டு ரட்சித்துக் கொண்டிருக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் இந்த உலகத்திற்கு அருட்படையாக வந்த எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள் மற்றும் இந்த தீனுக்காக யாரெல்லாம் தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்து செல்வங்களையும் தங்களுடைய வளங்களையும் ஆற்றல்களையும் தியாகம் செய்தார்களோ, தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, தியாகம் செய்வதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஃத்திகாஃபுடைய நியத்தோடு இந்த புனிதமான நாளிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை எப்போதும் எல்லா இடங்களிலும் அங்கே பயந்து தக்குவா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கின்றேன். அருமை பெரியார்களே, நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இஸ்லாத்துக்கு எதிரான பல நூறு சதிகளையும் பல்வேறுபட்ட யுத்தங்களையும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த யுத்தங்கள் இரண்டு வகைப்படும். முதலாவது யுத்தம் ஆயுதத்தினால் செய்யப்படுகின்ற யுத்தம், பீரங்கிகளால், துவக்குகளால், கனரக ஆயுதங்களால், விமானங்களால் செய்யப்படுகின்ற யுத்தம். இதிலே மனிதர்கள் அழிந்து போவார்கள், காயப்படுவார்கள், அகதிகளாக மாறுவார்கள். ஆனாலும் சகோதரர்களே, இந்த தீனுல் இஸ்லாத்துக்கு எதிரான இன்னும் ஒரு யுத்தம் இருக்கிறது. அதுதான் யுத்தம். ஆயுதங்களை பயன்படுத்துவதில்லை. அதிலே மக்கள் பயன்படுத்துவது பேனாவை, இன்டர்நெட்டை, புத்தகங்களை, கருத்தரங்குகளை, மிகப்பெரிய மேடைகளை எல்லாம் பயன்படுத்தி சிந்தனா ரீதியான ஒரு பெரிய யுத்தத்தை தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், மியான்மரிலே முஸ்லீம்கள் ஆயிரக்கணக்கிலே கொல்லப்படுகிறார்கள், ஈராக்கிலே கொல்லப்படுகிறார்கள், ஆப்கானிஸ்தானிலே, சிரியாவிலே என்று ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய யுத்தங்கள் ஆயுதங்களால் செய்யப்படுவதை பார்க்கிறோம். ஆனாலும் சகோதரர்களே, அப்படியான யுத்தங்களை விடவும் மிகவும் படுமோசமான ஒரு யுத்தம் ஒன்று நவீன 21வது நூற்றாண்டிலே செய்யப்படுகிறது. அதுதான் எமது இஸ்லாத்துக்கு எதிரான, எமது ஈமானுக்கு எதிரான, எமது சட்டத்திட்டங்களுக்கு எதிரான, எமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரான யுத்தம். அந்த யுத்தத்திலே முஸ்லீம்களுடைய ஈமானை, அவர்களுடைய இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடுகளை பலகீனமடைய செய்யக்கூடிய, இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி மோசமான கருத்துக்களை பரப்பக்கூடிய முயற்சிகள் மிக அதிகமாக உலகெங்கும் செய்யப்பட்டு வருவதை நாங்கள் மறந்துவிட முடியாது.
அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் இது போன்ற இரண்டு வகையான யுத்தங்களையும் அவர்கள் சந்தித்தார்கள். அவர்கள் பத்ரிலே, உஹதிலே, ஹந்தக்கிலே இப்படியாக எதிரிகளை சந்தித்து அவர்கள் யுத்தம் செய்தது போன்றே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு யுத்தம் சிந்தனா ரீதியாக, அறிவு ரீதியாக செய்யப்பட்டது. அவர்களை பற்றிய நல்லெண்ணத்தை அந்த குறைசி காதர்களுடைய குறைசிகளுடைய உள்ளத்திலே இருந்து எடுத்து போடுவதற்காக அவர்கள் பைத்தியக்காரர்கள், சூன்யக்காரர், அவர்கள் மிக மோசமாக சமூகத்தை பிரிக்கிறார் என்றெல்லாம் கருத்துக்களை சொல்லி அவர்களை அந்த சமுதாயத்தில் இருந்து கெட்ட பெயரை சொல்லி அவர்களை ஒதுக்குவதற்கான முயற்சிகளை செய்தார்கள். நவீன உலகத்திலும் அப்படியான வேலைகள் செய்யப்படுகிறது. அருமை சகோதரர்களே, எப்போது இஸ்லாம் இந்த உலகத்திலே தோற்றம் பெற்றதோ அன்றிலிருந்து இந்த இரண்டு வகையான யுத்தங்களையும் நாங்கள் பார்க்கிறோம். ஷைத்தான் அவனுடைய கூட்டாளிகளை, அவனுடைய நேசர்களை இந்த உலகத்திலே எடுத்துக்கொண்டு இப்படியாவது இந்த சத்திய மார்க்கத்திலிருந்து மக்களை தூரப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த இரண்டு வகையான யுத்தங்களையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த வகையில் தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயம் பேசப்படுகிறது. அது என்ன? இஸ்லாமிய சட்டங்கள் காட்டுமிராண்டித்தனமானவை, கொடூரமானவை, மனிதாபிமான செயல்களுக்கு முரணானவை, காலத்துக்கு ஒவ்வாதவை. இந்த சட்டங்களால் அப்பாவி மக்கள் எல்லோரும் கொலை செய்யப்படுகிறார்கள் என்றெல்லாம் படுமோசமான குற்றச்சாட்டுக்களை தெரிவித்து முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக படுமோசமான கருத்துக்களை இந்த ஊடகங்கள் வெளியிட்டு வருவதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நாங்கள் இவற்றை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் பாராமுகமாக கவனையினமாக இருக்க முடியாது. எங்களை பற்றி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அந்த கருத்துக்களிலே இருக்கின்ற உண்மை தன்மைகள் என்ன, அவற்றை எப்படி நாங்கள் முறியடிக்கலாம், எங்களுடைய கடமை என்ன என்று சிந்திப்பது நவீன காலத்தின் மிகப்பெரிய ஒரு தாவாவாக இருக்கிறது. எப்படி முஸ்லிம்களை இஸ்லாத்தை நோக்கி அழைப்பதற்கு, தொழுகையை அவர்களுக்கு மத்தியிலே ஸ்தாபிப்பதற்கு, ஜகாத்தை ஸ்தாபிப்பதற்கு நாங்கள் கடமை பெற்றிருக்கின்றோமோ அதே போன்று இஸ்லாத்துக்கு எதிராக வரக்கூடிய சவால்களை, அதற்கு எதிராக விடுக்கப்படுகின்ற சூழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் அறிந்து அவற்றை முறியடிப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்களுக்கு எதிராக வசை கவியை பாடுவதற்காக வேண்டி குரைஷியர்கள் தங்களுடைய கவிஞர்களை அமர்த்தியிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருக்கவில்லை. ஹஸ்ஸான் பின் தாபித் போன்ற மிகப்பெரிய கவிஞர்களை இந்த குரைஷியர்களுக்கு எதிராக கவிதைகளை பாடுவதற்காக வேண்டி அமர்த்தினார்கள். குர்ஆனை அவர்கள் ஒரு கருவியாக பயன்படுத்தினார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், وَجَاهِدُهُمْ بِهِ جِهَادًا كَبِيرًا. நபியே, நீங்கள் இந்த குர்ஆனை பயன்படுத்தி அந்த குரைஷி காதர்களுக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தத்தை செய்யுங்கள் என்று சொன்னான். குர்ஆனை பயன்படுத்தி யுத்தம் செய்வது என்றால் என்ன? ஆயுதம் அல்ல, வாளையும் துவக்கையும் கத்தியையும் பயன்படுத்தி செய்கின்ற யுத்தம் அல்ல சகோதரர்களே. குர்ஆனுடைய கருத்துக்களை இந்த சமுதாயத்துக்கு பரப்புவதற்கு, குர்ஆனுக்கு எதிரான விமர்சனங்களை தவிர்ப்பதற்கு சிந்தனா ரீதியாக, அறிவு ரீதியாக, கருத்தியல் அடிப்படையிலே செய்கின்ற யுத்தத்தை தான் நாங்கள் அந்த இடத்திலே அல்லாஹு தஆலா நாடுகின்றான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே சகோதரர்களே, இந்த நாட்டை பொறுத்தவரையிலும் முஸ்லீம்களுடைய ஈமானை பலகீனப்படுத்தக்கூடிய எத்தனையோ முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. முஸ்லீம்களுடைய சனத்தொகை அண்மை காலத்திலே அதிகரித்திருப்பதாக ஒரு பெரிய புரளியை கிளப்பி இருக்கிறார்கள். முஸ்லீம்களுடைய ஹலால் சான்றிதழுக்கு எதிரான ஒரு பெரிய புரட்சியை அவர்கள் செய்கிறார்கள். முஸ்லிம்களை பொறுத்தவரையில் இந்த நாட்டிலே அவர்கள் கல்வி கற்று பரீட்சைகளுக்கு அமர்ந்ததற்கு பின்னால், அவர்கள் சித்தி அடைந்ததற்கு பின்னால், அவர்கள் பரீட்சைகளிலே மோசடி செய்திருக்கிறார்கள், கள்ளத்தனமாக கல்லூரிகளுக்குள் நுழைய பார்க்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே இஸ்லாம் வாளால் தான் பரப்பப்பட்டது, இஸ்லாமிய சட்டங்கள் மிகவும் கொடூரமானவை என்ற கருத்துக்களை அவர்கள் மிகவும் சூட்சுமமாக மாத்திரமல்ல நேரடியாகவும் அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் சகோதரர்களே, அண்மை காலத்திலே சுமார் ஒரு வாரத்திற்கு முன்னால் இந்த சவுதி அரேபியாவிலே நிறைவேற்றப்பட்ட மரண தண்டனைக்கு எதிராக இந்த நாட்டு ஊடகங்கள் படு பயங்கரமான பிரச்சாரத்தை செய்வதை நாங்கள் இந்த இடத்திலே மனதிலே கொள்ள வேண்டும். அப்பாவியான ஒரு பெண்ணை கொண்டிருக்கிறார்கள், படுமோசமானவர்கள், மனிதாபிமானமற்றவர்கள், மிருகசாதிகள் என்றெல்லாம் கடுமையான வார்த்தை பிரயோகங்களினால் இந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் மாத்திரமல்ல, ஈமானை இழந்த முஸ்லீம்களும் கூட பேசுவதை நாங்கள் காதால் கேட்டுக் கொண்டிருக்கிறோம், கண்ணால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமை என்ன? முதலிலே இந்த சவுதி அரேபியா நாட்டிலே அமலும் இருப்பதாக சொல்லப்படுகின்ற அந்த ஷரியத்துடைய சட்டங்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு சவுதி அரேபியா என்பது மிக முக்கியமானது அல்ல, எங்களுக்கு முக்கியம் எங்களுடைய தீன். அந்த தீனிலே அந்த சட்டங்கள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். குர்ஆனை நாங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தால், ஹதீஸை ஆராய்ச்சி செய்து பார்த்தால், அதிலே எத்தனையோ வகையான சட்டங்கள் இருக்கின்றன. வியாபாரத்தோடு தொடர்பான சட்டங்கள், குடும்ப வாழ்க்கையோடு தொடர்பான சட்டங்கள், குற்றவிய தண்டனைகளோடு பீனல் கோட் என்று சொல்வார்கள் அல்லது கிரிமினல் லோஸ் என்று சொல்வார்கள், இதனோடு தொடர்பான சட்டங்களை நாங்கள் மிகவும் தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் பார்க்கிறோம். இஸ்லாம் என்பது வெறுமனே ஒரு சமயம் அல்ல. அதிலே வணக்க வழிபாடுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அகீதாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அகலாக்குகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, குடும்ப வாழ்வோடும் சமூக வாழ்வோடு தொடர்பான சட்டங்களும் இஸ்லாத்திலே இருக்கிறது. ஒரு மனிதன் தவறு செய்துவிட்டால் அந்த மனிதன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று மிகவும் தெளிவாக குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் சொல்லி இருக்க அதனை நாங்கள் ஒரு நாளும் மறுக்க முடியாது. மறுப்பது என்பது எங்களுடைய ஈமானையே பாதித்துவிடும். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இந்த சட்டங்களை வாஜிபான சட்டங்கள் என்று சொல்லுகின்றான், ஃபர்லான சட்டங்கள் என்று சொல்லுகின்றான், ஹலால் ஹராமை பற்றி சொல்லுகின்றான். உதாரணமாக சூரத்து அந்நூர் எனப்படக்கூடிய அத்தியாயத்தை நீங்கள் ஓடி பாருங்கள். அந்த அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா விபச்சாரம் செய்த திருமணம் செய்யாதவர்களுக்கு 100 கசையடி கொடுங்கள் என்று தெளிவாக குர்ஆனிலே சொல்லுகின்றார். அதே நேரம் யாரெல்லாம் அப்பாவி பெண்கள் மீது அபாண்டம் சுமத்துகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் 80 கசையடிகளை கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். அல்லாஹு தஆலா சொல்லி இருக்க நாம் எப்படி அதனை மறுக்க முடியும்? எப்படி அதனை காட்டுமிராண்டி சட்டம் என்று சொல்ல முடியும்? அந்த சூரத்தில் 100 எனப்படக்கூடிய அத்தியாயத்தை அல்லாஹு தஆலா எப்படி ஆரம்பிக்கின்றான்? சூரத்தும் அன்சல்னாஹா வ ஃபரலனாஹா, நாங்கள் இந்த சூரத்தின் 100 உங்களுக்கு இறக்கி இருக்கிறோம். அந்த சூரத்தை இறக்கியது மாத்திரமல்ல, அதிலே இருக்கின்ற விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் கடமையாக்கி இருக்கிறோம், ஃபரலாக்கி இருக்கிறோம் என்று சொல்லுகிறான். தொழுவது எப்படி கடமையோ, நோன்பெடுப்பது எப்படி கடமையோ, அதே போன்று இந்த குற்றங்களுக்கான தண்டனைகளை நடைமுறைப்படுத்துவதும் அரசாங்கத்தின் கடமை என்றுதான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். அது சுன்னத் அல்ல, அது முஸ்தஹப் அல்ல, விரும்பினால் செய்யலாம் விரும்பினால் விடலாம் என்பது அல்ல. இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், குத்திப அலைக்குமுல் கிசாஸ், நிச்சயமாக உங்களிலே யாராவது ஒருவர் கொலை செய்யப்பட்டால் அல்லது அவருடைய உறுப்புகளின் மீது யாராவது அத்துமீறல் செய்தால் அதற்கு பதிலாக பழிக்கு பழி வாங்குவது என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறான். சூரத்தில் பக்கராவை எடுத்து ஓதி பாருங்கள், குத்திப அலைக்கும் சுயாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றானே, அந்த வசனத்துக்கு முன்னால் சொல்லுகின்றான் குத்திப அலைக்குமுல் கிஸாஸ், நோன்பு மாத்திரமல்ல இஸ்லாத்தின் கடமை, பழிக்கு பழி வாங்குவது என்பதும் இஸ்லாத்தின் கடமை என்றுதான் குர்ஆன் சொல்லுகிறது. சுப்ஹானல்லாஹ், நாங்கள் எப்படி பிரித்து பார்க்க முடியும்? இஸ்லாத்திலே ஈமானுடைய விஷயங்களை மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இபாதத்துக்களுடைய விஷயம் மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே சட்டத்திட்டங்கள் கிடையாது என்று யாருக்கு சொல்ல முடியும்? இஸ்லாமிய சட்டங்களை விமர்சிப்பவர்கள் அவை காட்டுமராண்டி தனமானவை, நவீன யுகத்திற்கு பொருத்தமானவை என்று சொல்பவர்கள் இஸ்லாமிய சட்டங்களை எல்லாம் விமர்சிக்கிறார்கள், அல்லாவையே விமர்சிக்கிறார்கள், அல்லாவுக்கும் மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி தெரியாது என்று சொல்கிறார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா, அப்படி பேசுவது ஈமானை எங்களுக்கு மத்தியில் பலமாக தாக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாங்கள் எந்த சட்டத்தை விமர்சிக்கிறோம்? குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அன்னஸ்ஸு பின்னஸ், ஒரு உயிரை கொலை செய்தால் அந்த உயிருக்கு பதிலாக கொலை செய்தவரை கொலை செய்ய முடியும் என்று குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. இது மேற்கத்திய நாட்டு சட்டம் அல்ல, இது சவுதி அரேபிய சட்டம் அல்ல, இது முஸ்லிம் நாடுகளுடைய சட்டம் அல்ல, இஸ்லாமிய சட்டம். நாங்கள் தொழுவோம், நோன்பிருப்போம், நாங்கள் அல்லாஹு தஆலாவை விசுவாசிப்போம், ஆனால் இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று யாராவது சொல்வார்களாக இருந்தால் அவர்களுடைய ஈமான் அரைகுறையானது. காரணம் குர்ஆனிலே அல்லாஹ் கேட்கின்றான், அஃதுஃமினூன பிபஅதில் கிதாப் வதக்ஃபுரூன பிபஅத் ஃமா ஜஸாஉ மன் யஃஅலு தாலிக இல்லா ஹிஸ்யுன் ஃபில் ஹயாத்தி துன்யா. நிச்சயமாக நீங்கள் குர்ஆனிலே சில பகுதிகளை மாத்திரம் விசுவாசித்து இன்னும் சில பகுதிகளை நிராகரிக்கிறீர்களா என்று கேட்கிறார். நாங்கள் குர்ஆனுடைய சில பகுதிகளை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு இன்னும் சில பகுதிகளை விசுவாசிக்காமல் விட்டோம் என்றால் அல்லது நடைமுறைப்படுத்தாமல் விட்டோம் என்றால் எங்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவது என்ன, ரப்பல் ஆலமீன் சொல்லுவது என்ன? நீங்கள் குர்ஆனிலே சில பகுதிகளை தான் ஈமான் கொள்கிறீர்கள், இன்னும் சில பகுதிகளை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்பது குர்ஆனுடைய கருத்தாக கேள்வியாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இறக்கிய சட்டதிட்டங்கள் மாத்திரம்தான் சரியானவை, எல்லா காலத்துக்கும் பொருத்தமானவை. அல்லாஹ் கேட்கின்றான், ஈமான் கொண்டு விசுவாசம் கொண்டிருக்கின்ற கூட்டத்தாருக்கு அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யார்தான் அழகான சட்டத்தை சொல்ல முடியும் என்று கேட்கிறான். உலகத்தில் இருக்கின்ற எந்த மனிதன் இயற்றிய சட்டத்திலும் குறைபாடு இருக்க முடியும், அது அரை குறையானது, அதுவே மன உச்சைகளுடைய செல்வாக்கு இருக்கும், அது ஆழமான அறிவின் அடிப்படையில் பெறப்பட்ட சட்டம் அல்ல. ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் மனித பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டவன். மனிதனுடைய உண்மையான தேட்டங்கள் அபிலாஷைகள் எவை என்று அவனுக்கு நன்றாக தெரியும். எனவே அவன் கேட்கின்றான், சட்டம் இயக்குவதிலே சட்டம் சொல்வதிலே அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குத்தான் அழகான கருத்து சொல்ல முடியும் என்று கேட்கின்றான். யார் அல்லாஹு தஆலா இறக்கிய சட்டத்திட்டத்தை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் தான் காவிர்கள் என்று சொல்லுகிறான். இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகின்றான் அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று, இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகின்றான் அவர்கள் பாவிகள் என்று சொல்லுகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய சட்டத்தை வைத்துக் கொண்டு நடைமுறைப்படுத்தாமல் இருக்கின்ற அது யாராக இருந்தாலும் அவர்கள் காவிர்கள், அவர்கள் அநியாயக்காரர்கள், அவர்கள் பெரும் பாவிகள் என்று சூரத்துல் மாயிதாவிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற கருத்து. எனவே சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய சட்டங்களை யாரும் விமர்சிக்க முடியாது. விமர்சிப்பவர் அல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்துக்கு வந்து யா அல்லாஹ் உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடத்திலே உதவி தேடுகின்றோம் என்று சொல்லக்கூடிய இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் என்ற வார்த்தையை சொல்வதற்கு எந்த வகையிலும் அர்ஹதையற்றவர். ஆனாலும் சகோதரர்களே, இப்படியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு மத்தியிலே ஒரு கேள்வி எழக்கூடும், இப்படியான சட்டங்கள் ஏன் பெறப்பட்டிருக்கின்றன? ஏன் அல்லாஹு தஆலா இப்படி களவெடுத்தால் கையை வெட்டுங்கள், கொலை செய்தால் அந்த கொலை செய்யப்பட்டவர்களுடைய உறவினர்கள் மன்னிக்காவிட்டால் அவரையும் கொலை செய்யுங்கள், அந்த கொலைஞரை கொலை செய்யுங்கள் என்ற சட்டங்களை எல்லாம் ஏன் உருக்கமாக போட்டிருக்கிறான் என்ற ஒரு கேள்வி வரக்கூடும். அல்லாஹு தஆலா மிகப்பெரிய அறிவாளி, அவனுடைய அறிவுக்கு எல்லையே கிடையாது. அவனுக்கு தெரியும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு எப்படியான சட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று. அல்லாஹு தஆலா உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிர்களையும் மதிக்கின்றான். அவர்களுடைய உடலின் மீதோ, உயிரின் மீதோ, சொத்துக்களின் மீதோ, மானத்தின் மீதோ, அல்லது மத உணர்வுகளின் மீதோ யாராவது ஒருவர் அச்சமீறினால் அவன் அதனை பொறுத்துக் கொள்ள மாட்டான். காரணம், அவன் படைத்த உயிர், அந்த உயிரை போக்குவதற்கு உலகத்திலே யாருக்குமே அருகதை கிடையாது. அப்படியாக இருந்தால் உலகத்தில் இருக்கின்ற நீதிமன்றங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இல்லாமலாக்க வேண்டும், சிறைச்சாலைகளை மூட வேண்டும், உலகத்தில் இருக்கின்ற பொலிஸ் நிலையங்கள் அனைத்தையும் மூட வேண்டும். மனிதனுக்கு தெரியும் சட்டங்கள் தேவை, விசாரணை தேவை, சிறைச்சாலை தேவை, தண்டனைகள் தேவை. ஏனென்றால் சமூகத்தில் இருக்கின்ற எல்லோரும் மிக பலமான ஈமானோடு இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அங்கு விஷமிகள் இருப்பார்கள், சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பார்கள். அவர்களை தடுத்து நிறுத்தி சமுதாயத்தின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் சட்டங்கள் தரப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய கையிலே ஒரு பெரிய பழுது வந்திருக்கிறது, ஒரு பெரிய புண் வந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இப்போது வைத்தியர் சொல்லுகிறார் அதனை ஆபரேஷன் செய்து அந்த பகுதியை நீக்க வேண்டும் என்று. அவர் சொல்வதற்கான காரணம் என்ன? அந்த பழுது பெரிதாகிக் கொண்டு போனால் முழு உடம்புக்கும் பரவும், எனவே அதனை நீக்குவதன் ஊடாக உடம்பில் இருக்கின்ற ஏனைய உறுப்பின் பகுதிகளை பாதுகாக்க வேண்டும் என்று வைத்தியர் சொல்லுகிறார். அந்த நேரத்திலே எனது கையே, எனது காலே, எனது விரலே என்று யாரும் யோசிப்பதில்லை. சீனி வியாதிக்காரர்கள் எத்தனை விரல்களை வெட்டி இருக்கிறார்கள்? காரணம், உடம்பின் ஏனைய உறுப்புகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு. எனவே சட்டங்களின் மூலமாக யாராவது தண்டிக்கப்படுகிறார்களால் என்றால் அதனுடைய காரணம் அவர்களை தண்டிப்பது என்பதனை விடவும் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் திரும்ப வேண்டும், குற்றம் செய்யக்கூடாது என்ற காரணத்தினால்தான். இன்னத்தில் கிதாசி ஹயாத்தும் யா உலில் அல்பா, நிச்சயமாக பழுக்கு பழி வாங்குவதிலே உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது வாழ்க்கை என்றால் என்ன? குழந்தையை கொலை செய்து விட்டால் அவன் இங்கே வாழ்கிறான், அவன் இறந்து போய்விட்டான், ஆனாலும் உலகத்தில் இருக்கின்ற பலருடைய உயிர்கள் எதிர்காலத்திலே பாதுகாக்கப்படும் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அவனை தொடர்ந்தும் விட்டு வைத்தால் அவன் இன்னும் பல கொலைகளை செய்வான் என்று ஊர்ஜிதமாகிவிட்டால் அவனை கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய சட்டமாக இருக்கிறது. எனவே கொலை என்பது சாதாரண குற்றம் அல்ல. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், வமன் கத்தல நஃப்ஸன் ஃபகஅன்னமா கத்தல அன்னாஸ ஜமீஆன், யாராவது ஒருவன் ஒரு மனிதனை கொலை செய்வானாக இருந்தால் அவன் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மனிதர்களையும் கொலை செய்ததற்கு சமம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் இருக்கின்ற 700 கோடி பேரையும் கொலை செய்ததற்கு சமன் ஒரு உயிரை கொலை செய்தால் என்பது குர்ஆனுடைய கருத்து. அல்லாஹ் படைத்தான், அவன்தான் அந்த உயிரை எடுப்பதற்கான முழு தகுதியையும் பெற்றவன். எங்களில் யாருக்கும் எந்த உயிரையும் எடுப்பதற்கான அருகதையோ உரிமையோ கிடையாது என்பது குர்ஆனுடைய கருத்து. மேலும் அல்லாஹ் சொல்லுகின்றான், யாராவது ஒருவன் இன்னொரு மூமினை வேண்டுமென்றே கொலை செய்வானாக இருந்தால் அவனுக்குரிய தண்டனை ஃபஜஸாஉஹு ஜஹன்னம், அவனுடைய கூலி நரகமாக இருக்கும். ஹாலிதன் ஃபீஹா, அதிலே அவன் நிரந்தரமாக தங்கி விடுவான். வகலிபல்லாஹு அலைஹி, அல்லாஹு தஆலா அவன் மீது கோபப்படுகின்றான். வலஅனஹு, அவனை அவன் சபிக்கின்றான். வஅஅதலஹு அஸாபன் அஸீமன், அப்படியான அந்த கொலையை செய்யக்கூடியவனுக்கு மகத்தான தண்டனை காத்திருக்கிறது நாளை மறுமையிலே என்று சொல்லுகிறான். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இவ்வளவு கடுமையாக சொல்லுவதற்கான காரணம், ஒரு உயிரை படைத்தது அல்லாஹ், அந்த உயிரை எடுப்பதற்கான அத்தாட்சி அருகதை அவனுக்குத்தான் இருக்கிறது. எனவே அவன் சட்டத்தினால் அனுமதித்த சந்தர்ப்பங்களை தவிர வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு உயிரை கொலை செய்ய முடியாது என்பது ரப்புல் ஆலமீன் அந்த உயிருக்கு உண்மையான சொந்தக்காரனுடைய கருத்தாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, உயிரை கொலை செய்வது மாத்திரமல்ல, உறுப்புகளை யாராவது சேதப்படுத்தினாலும் அதற்கு பதிலாக அந்த உறுப்பை சேதப்படுத்தலாம் என்பது குர்ஆனுடைய கட்டளை. وكتبنا عليهم فيها ان النفس بالنفس والعين بالعين والانف بالانف. நாங்கள் தௌராத்தில் கூட சொல்லி வைத்திருந்தோம், ஒருவன் ஒரு மனிதனை கொலை செய்தால் அதற்கு பகிரமாக அவனை கொலை செய்யலாம், ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய கண்ணை பிடுங்கினால் அதற்கு பகரமாக அவனுடைய கண்ணை பிடுங்கலாம், ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய மூக்கை வெட்டினால் அதற்கு பகரமாக அவனுடைய மூக்கை வெட்டலாம், காதை வெட்டினால் காதை வெட்டலாம், அதே போன்று பல்லை உடைத்தால் பல்லை உடைக்கலாம், காயங்களை ஏற்படுத்தினால் அதற்கு பகரமாக காயங்களை ஏற்படுத்தலாம். ஆனால் யாராவது மன்னிப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களை பொறுத்தவரையில் அது நல்லது என்ற கருத்தை குர்ஆன் சொல்லிக்காட்டுகிறது. சகோதரர்களே, இப்படியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் சாட்டைகளை எடுத்துக்கொண்டு வாள்களை உருவிக்கொண்டு அதே போன்று மின்சார கதிரைகளை எடுத்துக்கொண்டு மக்களை எல்லாம் கொள்வதற்கும் மக்களையெல்லாம் தாக்குவதற்கும் இருக்கின்ற அலுகோசுக்கள் தான் ஞாபகத்துக்கு வருகிறார்களா? நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சட்டம் அவ்வளவு ஈவிரக்கமற்றதல்ல. சகோதரர்களே, இந்த சட்டத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் நடைமுறைப்படுத்த முடியாது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த பெரிய உண்மையாக இருக்கிறது. முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும், நாங்கள் சொன்ன அந்த கருத்தை மிக சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்திலே குற்றவியல் தண்டனைகள் இருக்கின்றன, அவற்றை அல்லாஹு தஆலா இறக்கியிருப்பது சமுதாயத்தின் நலனுக்காக. சமுதாயத்திலே நீதியை நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும், மனிதர்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்றேதான் அல்லாஹ்வுடைய நோக்கம், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனாலும் சகோதரர்களே, இஸ்லாமிய தண்டனைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு இஸ்லாமிய அரசாங்கம் வேண்டும், நல்லதொரு இஸ்லாமிய சூழல் வேண்டும், அந்த தீமைகள் பல்கி பெருகுவதற்கு சகலவிதமான தடைகளும் இருக்க வேண்டும், அதே நேரம் நன்மைகளை வளர்ப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு நாட்டிலே பட்டியும் பட்டினியும் தாண்டவம் ஆடுகிறது என்றால் அங்கே களவெடுத்தால் கையை வெட்ட வேண்டும் என்ற சட்டத்தை அமுலாக்குவதில்லை இஸ்லாம். உமர் ரலி அல்லாஹு தாலாஹு அவர்களுடைய காலத்திலே களவெடுத்தால் கையை வெட்ட வேண்டும் என்ற சட்டத்தை அவர்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தினார்கள். காரணம், ஆமுர் ரமாதா, அது பஞ்சம் நிலவிய காலம். பஞ்சம் இருந்தால், பசி இருந்தால், பட்டினி இருந்தால் மனிதர்கள் களவெடுப்பதற்கு நிர்பந்திக்கப்படுவார்கள். எனவே அந்த சட்டத்தை அவர்கள் இடைநிறுத்தினார்கள் என்பதை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். ஆபாசம், அக்கிரமம், மக்கள் எல்லோரும் தங்களுடைய ஆடைகளை எல்லாம் அரைகுறையாக உடுத்துக் கொண்டு போகிறார்கள். தீமைகள் வளர்வதற்கான, விபச்சாரம் நடப்பதற்கான எல்லா சூழ்நிலைகளும் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. அப்படியான நேரத்திலே ஒருவன் விபச்சாரம் செய்துவிட்டால் அவனுக்கு கசையடி வழங்கப்பட மாட்டாது, அவன் கொலை செய்யப்பட மாட்டான். முதலில் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? ஈமானுடைய பக்குவத்தை உருவாக்குங்கள், சரியான ஒரு சூழலை நீங்கள் உருவாக்குங்கள். அதற்கு பிறகும் கூட ஒருவன் குற்றம் செய்கின்றான் என்றால் நிச்சயமாக அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தின் கண்ணோட்டம். இஸ்லாமிய சட்டங்கள் மக்காவிலே இறக்கப்படவில்லை, காரணம் பக்குவம் கிடையாது. அந்த சட்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் மக்கள் இல்லை, ஈமானுடைய பக்குவம் ஏற்படுத்தப்படவில்லை. எனவே முதலில் ஈமானுடைய பக்குவத்தை உருவாக்கி அரசாங்கத்தை தோற்று பெற்றதற்கு பின்னால் தான், மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் தான் கல்லறிந்து கொள்வது, கையை வெட்டுவது போன்ற சட்டங்கள் எல்லாம் இறக்கப்பட்டன என்பதை மறந்துவிடக் கூடாது. சவுதி அரேபிய நாட்டிலே இந்த குற்றங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சூழல் இருக்கிறதா என்று நீங்கள் மனதிலே கையை வைத்து கேட்டு பார்க்க வேண்டும். குற்றங்களையும் தண்டனைகளை நடைமுறைப்படுத்துவது மாத்திரம்தான் இஸ்லாம் என்று சவுதி அரேபிய அரசாங்கம் நினைத்தால் மிகப்பெரிய தவறை அது செய்திருக்கிறது. காரணம், அங்கு சொல்லுவது போன்று இஸ்லாம் எல்லா துறைகளிலும் நடைமுறையில் இல்லை. ஒரு பெண் மகரம் இல்லாமல் பயணம் செய்யக்கூடாது என்ற இஸ்லாமிய சட்டம், பணிப்பெண்களை எல்லாம் எந்த விதமான மகரம் துணை இல்லாமல் அந்த நாட்டுக்கு எடுக்கிறார்களே, அதிலே இஸ்லாமிய சட்டத்தை ஏன் பார்ப்பதில்லை? அங்குள்ள தொழிலாளர்கள் எல்லோரும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்களே, எங்களுடைய உரிமைகள் மீது கை வைக்கிறார்கள், எங்களை எல்லாம் சிறையில் போட்டு அடிக்கிறார்கள், எங்களுக்கு தேவையான சம்பளத்தை உரிய காலத்திலே தருவதில்லை என்று சொல்கிறார்களே, இதிலே இஸ்லாம் பார்ப்பதில்லையா? ஏன் குற்றவியல் சண்டங்களில் மாத்திரம் இஸ்லாத்தை பார்க்க வேண்டும்? அமெரிக்கனுக்கு ஒரு சட்டம் என்று சொல்கிறார்கள், இலங்கையனுக்கு ஒரு சட்டம் என்று சொல்கிறார்களே, இந்த குற்றச்சாட்டுக்கள் எல்லாவற்றையும் மக்கள் தெரிவிக்கின்ற பொழுது இவற்றிலே உண்மை இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது. எடுத்த இடத்திலே குற்றவியல் சட்டங்களை மாத்திரம் நடைமுறைப்படுத்துகின்றவர்கள் அந்த சட்டங்களுக்கு அஞ்சு இழைக்கிறார்கள் மாத்திரமல்ல, அல்லாஹு தாலாவுக்கும் ரசூலுல்லாவுக்கும் ஏற்று வாங்கி கொடுக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் சகோதரர்களே, இப்படியான குற்றங்கள் ஜராயிமு கிசாஸ் என்று அரபிலே சொல்லுவார்கள், அதாவது உயிரின் மீதும் உறுப்புகளின் மீதும் செய்யப்படுகின்ற அத்துமீறல்களை பொறுத்தவரையிலே, அவ்வாறு அத்துமீறலுக்கு உள்ளாக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மனிதனுடைய உறவினர்களுக்கு அல்லாஹு தஆலா மூன்று வகையான ஆப்ஷன்ஸ் என்று சொல்வார்கள். அவர்கள் மூன்று வகையான தெருவுக்கு உட்படுவார்கள். அவர்கள் ஒன்றில் கொலைஞனை கொலை செய்ய முடியும், அல்லது மன்னிக்க முடியும், அல்லது அதற்கு பகரமாக தண்ட பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் மன்னிக்க முடியும், அல்லது முழுமையாகவே மன்னித்துவிட முடியும் என்று இஸ்லாமிய சட்டம் சொல்லுகிறது. அது நிகழும் தன்மை கொண்டது, அது இரக்க சுபாவம் கொண்ட சட்டம், அது கொடூரமானது அல்ல. மனிதர்களுக்கு ஈமானை கொடுக்கிறது, சபரை கொடுக்கிறது, அதே நேரம் மன்னிக்கின்ற மனப்பான்மையை கொடுக்கிறது. இவற்றையெல்லாம் நாங்கள் இந்த உலகத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. முதலாவது சொல்ல வேண்டும், இஸ்லாமிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்று. அது எங்களுடைய கருத்தின்படி சவுதி அரேபியாவில் இல்லை என்பது தெளிவான கருத்து. இரண்டாவது, இஸ்லாம் மன்னிப்பதற்கான அனுமதியை கொடுக்கிறது. பாதிக்கப்பட்ட, கொல்லப்பட்ட அந்த பெண், அந்த பெண்ணை மன்னிப்பதற்கான வாய்ப்பு அந்த கொல்லப்பட்ட சிறு பிள்ளையினுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் சவுதி அரேபியாவால் வழங்கப்பட்டது. ஆனாலும் அவர்கள் இரண்டு பேரும் அந்த சலுகையை பயன்படுத்தவில்லை, அவர்கள் மன்னிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் என்பதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அது உண்மையோ பொய்யோ எங்களுக்கு தெரியாது, எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா தான் அறிந்தவன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், உங்கள் மீது யாராவது அநியாயம் செய்தால் அதே அளவுக்கு அநியாயம் செய்வதற்கு அல்லது பழி வாங்குவதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. நீங்கள் பெருமையை சாதித்தீர்களாக இருந்தால், பழிக்கு பழி வாங்காமல் மன்னித்தீர்களாக இருந்தால், அது நிச்சயமாக பொறுமையாளர்களுக்கு மிகவும் சிறப்பானது என்று குர்ஆன் சொல்லுவதையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். அருமை சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, தவறுதலாக கொலையை செய்துவிட்டால் அதனை பற்றியும் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வமன் கத்தல முஃமினன் ஹதஅன், யாராவது ஒருவர் ஒரு முஃமினை தவறுதலாக கொலை செய்துவிட்டால் அவருக்குரிய தண்டப்பணம் அவருக்குரிய குற்றம், அவருக்குரிய தண்டனை கொலை அல்ல. அவர் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அல்லது நஷ்ட வீட்டை வழங்க வேண்டும் என்று குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. பாதிக்கப்பட்ட அந்த பெண் உண்மையிலே தவறுதலாகத்தான் அதனை செய்திருந்தால், விசாரணைகள் மிகச் சரியாக நடைபெறாமல் அநியாயமாக அந்த பெண் தண்டிக்கப்பட்டிருந்தால், அந்த நாட்டின் அரசர் உட்பட அந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து உலமாக்களும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே ஜவாபு சொல்ல வேண்டி வரும். காரணம், விசாரணைகளிலே நீதி கடைபிடிக்கப்படவில்லை என்றெல்லாம் பல கருத்துக்கள் இருக்கின்றன. சரியான மொழிபெயர்ப்பாளர்கள் அங்கு அமர்த்தப்படவில்லை, அந்த பெண்ணுடைய நியாயத்தை சொல்லுவதற்கு அந்த பெண்ணுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றெல்லாம் பலரையும் பத்தையும் பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டில் இருக்கின்ற சவுதி அரேபிய தூதுவராலயத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. உண்மையாகவே நடந்தது என்ன என்பதனை ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை இந்த நாட்டிலே ஒழுங்கு செய்து உத்தியோகபூர்வமான அறிக்கைகளை அவர்கள் வெளியிடாத வரைக்கும் யாரும் எவரும் எதனையும் பேசுவதற்கு தலைப்பட்டு விடுவார்கள். இதனால் இஸ்லாமும் ஏன் சவுதி அரேபியாவும் சேர்ந்து சலிக்கடாவாக வேண்டி வரும் என்பதை இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம். இறுதியாக ஒரு கருத்தை இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். இந்த பெண் வெளிநாட்டுக்கு செல்வதற்கு நாம் வாழுகின்ற இலங்கை சூழலும் ஒரு காரணம் என்பதை இந்த இடத்திலே தெளிவாக சொல்ல விரும்புகின்றோம். இந்த நாட்டிலே வறுமை முஸ்லிம் சமுதாயத்திலே இருக்கிறது, சீதனம் தாண்டவமாடுகிறது. இந்த நாட்டிலே இருக்கின்ற ஏழை குமரிகளை கவனிப்பதற்கு முன்வருபவர்கள் மிகவும் குறைவு. எனவே வறுமையின் காரணமாகத்தான் அந்த பெண் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறாள் என்றால், நிச்சயமாக இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு தனவந்தரும் அல்லாவிடத்திலே பதில் சொல்ல வேண்டும். எனவே அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் அதற்கு அந்த சவுதி அரேபிய அரசாங்கம் மாத்திரம் காரணம் அல்ல. அந்த பெண்ணுக்காக வேண்டி கள்ள பாஸ்போர்ட் தயாரித்தவர்கள், அந்த பெண்ணுக்காக வேண்டி போலியான தஸ்தாவேஜுகளை தயாரித்தவர்கள், அவற்றையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த அரசாங்கம், இந்த சட்டத்திலே இருக்கின்ற ஓட்டைகளுக்கு காரணமாக அமைபவர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். ஒரு உயிரை கொலை செய்வது என்பது சாதாரணமானது அல்ல என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே சகோதரர்களே, இந்த நாட்டிலே இருக்கின்ற உலமாக்கள், இந்த நாட்டிலே இருக்கின்ற தனவந்தர்கள் அனைவரும் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். 4 மாதங்களுக்கு ஒரு தடவை எடுக்கப்படுகின்ற கணிப்பீட்டின்படி இந்த நாட்டிலிருந்து உம்ராவுக்கு போகின்றவர்கள் 20,000 பேர். இவர்கள் 4 மாதத்திற்கு 200 கோடி இலங்கை ரூபாய்களை உம்ராவுக்காக வேண்டி செலவழிக்கிறார்கள். ஒரு சுண்ணத்தான அமல். ஆனால் அந்த பெண் வாழக்கூடிய அந்த வீட்டை நீங்கள் காட்சியிலே பார்த்திருப்பீர்கள். 21வது நூற்றாண்டிலும் இப்படியான ஒரு வீடு இருக்கிறதா என்று நாங்கள் தலையிலே கையை வைத்து கேட்டுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த பெண் வறுமைப்பட்டிருக்கிறார்கள் என்றால், எங்கே சதகா, எங்கே ஜகாத், எங்கே தனவந்தர்கள், எங்கே உணமாக்கல் என்று நாங்கள் இந்த இடத்தில் இருந்து கேட்கின்றோம். யா அல்லாஹ், நாங்கள் பிரார்த்திக்கின்றோம், இப்படியான தவறுகளில் யாரெல்லாம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சம்பந்தப்பட்டார்களோ, அந்த பெண்ணுடைய உயிர் அநியாயமாகத்தான் போயிருக்கிறது என்றால் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே ஜவாபு சொல்ல வேண்டியிருக்கும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அநியாயமாகத்தான் அந்த பெண் கொலை செய்யப்பட்டவளாக இருந்தால் அந்த பெண்ணுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், அந்த பெண்ணுக்காக யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுடைய முயற்சிகளை நீ அங்கீகரிப்பாயாக. எங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் திருப்பிக் கொள்வதற்கான மனப்பாங்கை எங்களுக்கு தருவாயாக. ஏழைகளின் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களாக, சரியாக ஜகாத்தையும் சதகாவையும் கொடுக்கக்கூடியவர்களாக, குடும்ப பிரச்சனைகளின் பொழுதெல்லாம் மத்தியஸ்தம் வகிக்கக்கூடியவர்களாக எங்களை எல்லாம் ஆக்குவாயாக. இந்த நாட்டிலே ஒரு இஸ்திரமான ஆட்சியை ஏற்படுத்துவாயாக. இந்த நாட்டு மக்களுக்கு நீ ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. நாளை மறுமையிலே எங்களை எல்லாம் நீ புரிந்து கொள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். For more lectures, visit slhub.com.